don't worry me out, Nisha.
முத்துபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று அக்டோபர் 18 சனிக்கிழமை 2025 என்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். உயர்ந்தோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அந்த உயர்ந்தவர்களோடு தானும் அங்ஙனமே வாழ்வதுதான் அறிவுடைமையாகும் என புலியூர் கேசிகன் விளக்கம் தருகிறார். சூழ்நிலைக்கு ஏற்ப தன் நடத்தையை மாற்றிக்கொண்டு சமூக பொருத்தப்பாடு உடையவராக உலகத்தாருடன் ஒத்திசைந்து வாழ்வதே அறிவுடைமையாகும். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். உலகறிந்த தத்துவ ஞானிகளிலே ஒரு தலை சிறந்தவராக கருதப்படுகின்ற பிளேட்டோவினுடைய சிந்தனைகள், அவருடைய தத்துவங்கள், அவர் பற்றிய கருத்துக்களோடு வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் வைஷ்ணவி.
யார் அந்த தத்துவ ஞானி பிளேட்டோ? உலகிற்கு அவர் கூறியது என்ன? கிரேக்க நாட்டின் எதென்ஸ் நகர உயர்குடியில் பிறந்த பிளேட்டோ தன்னுடைய 20வது வயதில் சோக்ரட்டிஸை கண்டு அவரது சீடனாக மாறியவர். உலகில் தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரும் கணிதவியல் வல்லுநருமான அரிஸ்டோட்டலின் குருதான் பிளேட்டோ. கிரேக்கத்தில் பல தத்துவ ஞானிகள் தோன்றினாலும் அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராகவும் மிகவும் புகழ்மிக்க அறிஞராகவும் திகழ்ந்தவர் பிளேட்டோ. இவர் எழுதிய குடியரசு எனும் நூல் உலக புகழ் பெற்றது. இதை பல அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் பின்பற்றி பலவற்றை சாதித்துள்ளனர். ஒரு நாட்டை ஆள்கிறவருக்கு நல்ல திறமையும் பயிற்சியும் வேண்டும். அதே போல் ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஆட்சியாளர்கள், அவர்களின் உதவியாளர்கள், ராணுவம், தொழிலாளர்கள் என பல்வேறு பிரிவுகளில் ஆட்கள் இருக்க வேண்டும் என்று முதன் முதலாக கூறியவர் பிளேட்டோதான். அரசின் ஒவ்வொரு பிரிவிலும் தணிக்கை முறை வேண்டும் என்று கூறியவரும் அவர்தான். தத்துவ அறிஞரான பிளேட்டோவின் புகழ்பெற்ற கருத்துக்கள். நமது கண்களால் நாம் பார்க்கும் அனைத்து பொருட்களும் நிழல்களைப் போன்று வரும் தோற்றங்களே. அவைகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு அடிப்படையான கருத்து உள்ளது. பிளேட்டோவின் எழுத்துக்கள் அனைத்தும் உரையாடல் வடிவிலானது. அதில் அவர் தனி மனித முன்னேற்றம் மற்றும் மனிதத்தின் செல்வாக்கு ஆகிய இரண்டிற்கு முக்கியமான இடங்களை கொடுத்துள்ளார். அவற்றின் தொகுப்பில் சில இங்கே. காணப்படும் உலகம் வேறு, அறியப்படும் உலகம் வேறு. கற்காமல் இருப்பதை விட ஒருவன் பிறக்காமல் இருப்பதே மேல். ஏனெனில் ஒருவனின் அறியாமைதான் சகல விதமான துன்பத்திற்கும் அடிப்படையாக உள்ளது. உலகத்தில் நல்லவர்கள் வெகு சிலரே, தீயவர்களும் அப்படியே. உலகத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் இரண்டிற்கும் மத்தியில் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றார்கள். மனித மனங்களை ஆளும் திறமை பெற்றது பேச்சுக்களே. ஆடம்பரமான வாழ்க்கை அடிக்கடி மருத்துவரை வீட்டிற்கு வரவழைக்கும். அறிவு என்றால் அது அபிப்பிராயம் இல்லை. அபிப்பிராயம் என்பது நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. ஆனால் அறிவு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாதிருப்பது. நீதியுடன் நடந்து கொள்ளும் மனிதன் நிம்மதியாகவும், அநீதியாக நடந்து கொள்ளும் மனிதன் கவலையுடனும் வாழ்கின்றான். அறிவின் முன்னே அறியாமை தலை வணங்குகிறது. எந்த மனிதனும் தான் பிறரால் ஏமாற்றப்படுவதை விரும்புவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் துணிச்சல் உள்ளவனாக இருக்க வேண்டும், கண்ணியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை வருகிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும். பொதுவாக சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது. மனித நடத்தை மூன்று முக்கிய மூலங்களிலிருந்து ஊற்றெடுக்கின்றது: ஆசை, உணர்ச்சி மற்றும் அறிவு. ஒரே நேரத்தில் மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமில்லை. வறுமை வெறுவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். அதிகாரத்தை விரும்பாதவனே அதை அடைய தகுதியானவன். எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள். அந்த ஒருவர் நீங்களே என்றாலும். அழகு என்பது பார்ப்பவரின் கண்களில் உள்ளது. ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானவன். தனக்கு என்ன தெரியாது என்பதை அறிந்தவனே புத்திசாலி. கற்றலின் முதல் படி மனிதனின் அகந்தியை அழிப்பதாகும். கட்டாயத்தினால் பெறப்பட்ட அறிவு மனதில் பதியாது. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி. தென்னிந்திய திரைப்பட துறையிலே மிகவும் கோலோச்சிய சிறந்த ஒரு இயக்குனர் திரு பீம்சிங் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்த தினம் கடந்த 15ஆம் தேதி அக்டோபர் மாதம். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரையுலகில் பல மறக்க முடியாத வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் பீம்சிங் அவர்கள். குடும்ப படங்களை யதார்த்தமாக இயக்குபவர் என கூறப்படும் பீம்சிங் சிவாஜி கணேசன் நடிப்பில் மட்டும் 19 படங்களை இயக்கியுள்ளார். ராஜபுத்திர வம்சத்தவரான பீம்சிற்கு கடந்த 15ஆம் தேதி அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி 100வது பிறந்த நாள். பாக பிரிவினை, படிக்காத மேதை, பெற்ற மனம், பாவ மன்னிப்பு, பாசம் மலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்த பாசம், பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பட்டத்து ராணி, பாலாடு என 17 படங்களை பாவரிசை படங்களாக இயக்கியுள்ளார். இதில் 15 படங்களில் சிவாஜி கணேசன் நடித்துள்ளார். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் கமலஹாசனை சிறுவயது நட்சத்திரமாக அறிமுகம் செய்ததும் பீம்சிங் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் படங்கள் மட்டுமன்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்களையும் இயக்கியுள்ளார். மொத்தமாக 67 படங்களை இயக்கியுள்ளார் திரு பீம்சிங் அவர்கள். களத்தூர் கண்ணம்மா படத்தை கணிசமான அளவு இயக்கிய நிலையில் இயக்குனரான பிரகாஷ் ராவிற்கும் அப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மிற்கும் இடையே கருத்து வேறுபாடு மூண்டதால் அவர் விலகிக்கொள்ள பீம்சிங் அவர்கள் இயக்குனராக ஆரம்பித்து எடுத்த வரையிலான படத்தை செப்பனிட்டு சிறப்பாக இயக்கி வெற்றி படமாக உருவாக்கினார். சிவாஜி கணேசன் படங்களிலேயே யாதொரு காரணத்தாலோ நீண்டகால தயாரிப்பில் இருந்து வெளியான செந்தாமரை படத்தின் இயக்குனரும் பீம்சிங் தான். அவர்கள் பணியாற்றிய முதல் படம் பாக பிரிவினை, அதாவது சிவாஜி கணேசன் பீம்சிங் பணியாற்றிய முதல் படம் பாக பிரிவினை, இறுதிப்படம் பாதுகாப்பு. பீம்சிங் ஆந்திர பிரபா என்ற தெலுங்கு பத்திரிகையின் துணை ஆசிரியராகவும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார். தமிழில் வெளிவந்த பல படங்களை இந்தியில் இயக்கி வெற்றி கண்டவர் பீம்சிங். ஆய் பிசே மற்றும் மெயின் ஹஹுங்கி, ராக்கி, நயாந்தின் ரஷ்ராத், சப்தாஹாதிசி, கான்தான் உள்ளிட்ட பல படங்களை தமிழிலிருந்து இந்தியில் வெளியிட்டார் பீம்சிங். தமிழில் இவை களத்தூர் கண்ணம்மா, ராஜா ராணி, பாசமலர், நவராத்திரி, துணைவன், பாக பிரிவினை என்ற பெயர்களில் வெளிவந்தன. சந்திரபாபு தான் கதாநாயக நடிக்க வேண்டி அப்துல்லா என்ற பெயரிலான கதையை எழுதி பீம்சிங்கிடம் கூற கதையால் கவரப்பட்ட பீம்சிங் தானே அந்த படத்தை சொந்தமாக தயாரித்து இயக்கினார். ஆயினும் சில காட்சிகள் படமாக்கப்பட்ட பின் மன நிறைவு பெறாத பீம்சிங் இந்த படத்திற்கு கதாநாயகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டுமே பொருந்தக்கூடியவர் என எண்ணி சந்திரபாபை படத்திலிருந்து நீக்கிவிட்டு சிவாஜி மூலம் சந்திரபாபை சமரசம் செய்து படத்தை உருவாக்கி அப்படம் பெரும் வெற்றி பெற்றது. அப்படம்தான் பாவ மன்னிப்பு. நாவல்களின் கதையமைப்பை சிதைக்காமல் அதே சமயம் திரைப்படத்திற்கான சுவாரஸ்யமும் குறைய விடாமல் இயல்பாகவும் இனிமையாகவும் தத்ரூபமாகவும் படமாக்கிய மிகச்சில தமிழ் இயக்குநர்களில் பீம்சிங்கும் ஒருவர். ஜெயகாந்தனின் நாவல்களுள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் கருணை உள்ளம் ஆகிய நாவல்களை அதே பெயர்களில் படங்களாக இயக்கி பாராட்டு பெற்றவர். கருணை உள்ளம் படம் வெளிவந்தபோது அவர் மறைந்துவிட்டார். 1978 ஜனவரி 16 இவ்வுலக வாழ்வை இந்தார் பீம்சிங் அவர்கள். நன்றி.
தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையை பொறுத்தவரையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தந்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் கடந்த அக்டோபர் 17 என்ற வகையிலே அவருடைய சிறப்பான பாடல் ஆலயமணி திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல் ஒன்றை இப்போது நேர்களுக்காக அவருக்காக பரிசாக வழங்குகின்றோம். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததனா, இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததனா, பிறக்க முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததனா, பிறக்க முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததனா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதனா. இந்த பாடல் இப்போது நேர்களுக்காக ஒலிக்கின்றது.
யானை வந்த
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களும் இந்த தினத்தை கவனத்தில் எடுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரம்புகள் 2025 வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. தமிழ் கல்வி பூங்கா சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம், மறந்து விடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியான அரும்புகள் 2025 நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரளாக வந்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் வருவது இவ்வாரத்துக்கான சிறப்பு கவிதை. கவிதையை வழங்குவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற மேனாள் ஆசிரியர் திரு ஜோகராஜா நாகலிங்கம் அவர்கள். இதோ அவருடைய கவிதையை.
கடவுள் கருணை கொண்ட உயிரே கடவுள் என்ற பெயராம், உருவம் உள்ள திருவே உனக்கும் எனக்கும் வேறாம், நேயம் கொண்ட உள்ளம் கோயில் என்று சொல்வோம், பாயும் அன்பு வெள்ளம் பக்தி என்று கொள்வோம், அன்னை தந்தை இங்கே முன்னமுணர்ந்த திருவாம், தன்னை உணரச் செய்யும் குருவும் இங்கு அவராம், தீபம் தூபம் எவையும் வேண்டிக் கொள்ளா அருளாம், கோபம் தாபம் இன்றி வணங்கி நிற்கும் பொருளாம், தினையும் பாலும் கொண்டு தீட்டும் சித்திரமும் அல்ல, துணையும் மனையும் கண்டு திரியின் தெய்வம் அல்ல, எண்ணும் எண்ணம் நன்றே என்றால் நீயும் இங்கு இறையே, மண்ணும் விண்ணும் ஒன்றே மனதில் கொண்டால் நிறையே, சித்தம் கலங்கி தேடும் உருவுமல்ல உணர்ந்து கொள்ள, பித்தம் துளங்கி தேடின் புரியும் உனக்கு மெல்ல, உழைத்திடாது இங்கு இருந்தோர் துணைக்கு அழைத்த தத்துவம், நிலைத்திடாது நெடுங்காலம் என்று வரலாறு எழுதி வைத்த புத்தகம், தேடி தேடி ஓடியோடி தெரிய வேண்டாம் திருவசம், ஓடி புரிந்து கொண்டு விட்டால் உள்ளம் கொள்ளும் பரவசம், இருக்கின்ற இடம் விட்டு இல்லாத இடத்தே தேடாதே, சுரக்கின்ற அன்பை விட்டு சொல்லாத இடம் ஓடாதே, மறை என்றிங்கு சொன்னதெல்லாம் வெறும் கதை கட்டு, இறை உண்டென்று உணர்ந்திட உன்னை நீ சுட்டு வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற மேனாள் ஆசிரியர் ஜோகராஜா நாகலிங்கம் அவர்கள் கருத்து கொழும்பு மாம்பழம் பற்றி அவர் எழுதிய ஒரு சிறிய முகநூல் கவிதையை இப்போது உங்களுக்கு அடுத்த வடிவத்திலே தருகின்றோம். கேட்டு பாருங்கள். மாமா வீட்டு தோப்பிலே மாமரத்து கிளையிலே தானாய் காய்த்த வரமிது தவமாய் வாய்த்த வரமிது. மாமா வீட்டு தோப்பிலே மாமரத்து கிளையிலே தானாய் காய்த்த வரமிது தவமாய் வாய்த்த வரமிது. கனியும் நாளை பார்த்துமே கழிப்பில் உள்ளம் குதிக்குமே இனிமை என்று மறியது இளமை பொங்கி சொறியது. கனியும் நாளை பார்த்துமே கழிப்பில் உள்ளம் குதிக்குமே இனிமை என்று மறியது இளமை பொங்கி சொறியது. கற்கண்டில் ஓரம் தேனது கருத்த கொழும்பு தானிது சொல்லுக்கு கவிதை புதியது சொல்லாத சொல்லின் கதியது. கற்கண்டில் ஊறும் தேனிது கருத்த குழும்பு தானிது சொல்லுக்கு கவிதை புதியது சொல்லாத சொல்லின் கதியது. மெய்ய ஏதோ செய்யதே மெல்ல அம்பை எய்யதே மெய்ய ஏதோ செய்யதே மெல்ல அம்பை எய்யது பார்க்க பார்க்க பரவசம் பாவை இவளும் இவன் வசம். மெய்ய ஏதோ செய்யது மெல்ல அம்பை எய்யது பார்க்க பார்க்க பரவசம் பாவை இவளும் இவன் வசம். இந்த வாரம் அரசியல் வானிலே மிகவும் முக்கியமான ஒரு வாரமாக அமைந்துவிட்டது. ஏனென்றால் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக பலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் இடையிலான 2 வருடகால யுத்தம் இன்று அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தலைமையிலே போர் நிறுத்த ஒப்பந்தத்தினூடாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அதன் பிற்பாடு கூட பலஸ்தீன நாட்டுக்கு உள்ளேயே ஹமாஸ் அமைப்புக்கும் ஏனைய போராளி குழுக்களுக்கும் இடையிலே சண்டைகள் இடம்பெறுவதாகவும் அத்துடன் பலஸ்தீன பொதுமக்களில் 6 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனத்திலே போர் நிறுத்தமா சமாதானமா என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ள விரும்புகின்றோம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் ஆதரவு பல விமர்சனங்கள் என்று பலவாறாக இருந்தாலும் வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இதனை பார்க்க முடியும். 70,000 பொதுமக்களை குறுகிய காலத்திற்குள் குறுகிய நிலப்பரப்பிற்குள் காவு கொண்ட போராக அது நடைபெற்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனைகளில் காயப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்று மனித குலம் வெட்கி தலைகுனியும் கொலைகளை கொண்டது இந்த யுத்தம். இந்த போர் நிறுத்தம் பலஸ்தீன மக்கள் தரப்பில் இருந்து அதிகம் பார்க்கப்படும் உணர்வாக வெளிப்படுத்தினாலும் இஸ்ரேலின் சாமானிய மகனின் மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இதற்கு அப்பால் சமாதானத்தை விரும்பும் உலக மக்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பயணக் கைதிகள் விடுதலை என்பது பயணக் கைதிகளின் குடும்பங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தந்தன என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கு அப்பாலும் இது இஸ்ரேலினுடைய பிரதம அமைச்சர் நெத்தன்யாகுவின் இஸ்ரேல் அரசுக்கு அரசியலுக்கோ அதிக மகிழ்வை கொடுத்திருக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இருந்திருக்கின்றது. எவ்வளவு பிரங்கி குண்டுகள் தரைப்பெழுவர்கள் என்று முழு காசாவையும் துண்டு போட்டு சல்லடை போட்டு வருடங்களாக தேடினாலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த பயண கைதிகளை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இந்த ராணுவ மேலாண்மை அவமானங்களை பயணக் கைதிகள் விடுவிப்பு தற்போது பேசாமல் தவிர்க்கும் கடந்து போகும் சூழலை இக்கட்டை மறைய வைக்கின்றது என்பதால் இந்த மகிழ்ச்சி நெத்தனியாகவிற்கு. இதற்கு பதிலாக இஸ்ரேல் அரசு சிறைகளில் இருந்து 1,000 பலஸ்தீனர்களை விடுதலை செய்திருக்கின்றது. தோராயமாக ஒரு பயணக் கைதிக்கு 50 பலஸ்தீன சிறை கைதிகள் என்ற அளவில் இதுதான் இஸ்ரேலின் பெரும்பான்மையான நடவடிக்கையாக கொண்டிருப்பதையும் யுத்த வரலாறு கூறுகின்றது. இஸ்ரேல் சிறையில் தங்களிடம் இருந்தாலும் வாழ்வில்லை அல்லது மரணம் வெளியே சென்றாலும் என்றோ ஒரு நாள் இவர்களுக்கு மரணம் என்ற சியோனிச மனவ நிலையின் வெளிப்பாட்டின் தொடர்ச்சிதான் இந்த 1,000 பிரதியீட்டு விடுதலை. இந்த போரை நிறுத்தியதில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது என்றால் அதனை தொடர வைத்ததில் அவர்களின் பங்கு இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அது ஜெருசலத்தில் தமது தூதரகத்தை அமைத்து ஸ்டீலின் பிரதான இடமாக பிரகடனப்படுத்திய முதல் தவறை டிரம்பின் ஆட்சி காலத்தின் தொடர்ச்சிதான் இந்த யுத்தம். முதலில் ஹமாஸ் என்ற அமைப்பை பலஸ்தீனத்தில் யாசிர் அரபாத்தின் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு எதிராக அவர்கள் வீரியமில்லை என்பதை உருவாக்கியதில் இவர்களின் பங்கு எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை நாம் இங்கு விரிவாக விலாவாரியாக சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாமிய மத உணர்வுகளை குறுகியதாக்கி தமக்கு சாதகமாக்கி இதேபோன்ற பல அமைப்புகளின் தோட்டங்களுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது உலகறிந்த உண்மை. பின்பு காலப்போக்கிலே அந்த அமைப்புகளை உருவாக்கியவர்களின் கைகளை முறியதாக உணரும் போது மீண்டும் ஒரு யுத்தம் புரிந்து அதனை அழிக்க முயலும் போது அழிப்பவர்கள் அப்பாவி மக்களே ஆகும். இதன் ஊடு அந்த மக்கள் நியாயபூர்வமான போராட்டங்கள் திசை மாறி அழிக்கப்படுவதுதான் வரலாறு. இது ஆப்கானில் இருந்து லிபியா வரை நாம் கண்ட உண்மைகள். இந்த ஒரு வடிவத்தின் வெளிப்பாடாக இன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டு மக்களை நேரடியாக அழிவுக்கும் அழிவினின்றும் இருக்கின்றது. ஆனால் அது சமாதானத்துக்கான நிறுத்தமா என்றால் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அது இல்லை என்பது புரியும். ஆனால் மனித குலம் நிரந்தர சமாதானத்தையே வேண்டி நிற்கின்றது. அதனைத்தான் பலஸ்தீன மக்களும் வேண்டி நிற்கின்றனர். இதற்கு அப்பால் சாமானிய இஸ்ரேலிய மக்களும் இதனையே விரும்புகின்றனர். இதன் அடிப்படையில் தான் டிரம்ப் தன் வாயால் கேட்டும் கிடைக்காத சமாதானத்திற்கான நோபல் பரிசு, வெனிசுவேலாவில் மேற்குலக குழப்பங்களுக்கு எல்லா வகையிலும் துணை போகும் வெனிசுவேலாவின் எதிர்கட்சி தலைவருக்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசை ஆக நாம் பார்க்க முடியும். இதில் இந்த இரண்டு பேரில் ஒருவருக்கு சமாதான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. டிரம்பும் வாழ்த்தியும் இருக்கின்றார். இந்த யுத்த நிறுத்தங்கள், நோபல் பரிசுகள் சமாதானத்துக்கு எதிராக தொடங்கும் வரலாற்றின் ஆரம்பமாக அதிகம் இருந்ததே துன்பியல் நிகழ்வாகும் என்பதுதான் இங்கே மறக்க முடியாத உண்மை. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடல். 1960-70 காலப்பகுதிகளிலே கோலோச்சிய தமிழ் திரைப்பட நடிகர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நடிகர் தான் நவரச திலகம் என்று அழைக்கப்படுகின்ற திருவாளர் முத்துராமன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் கடந்த அக்டோபர் 16 என்ற வகையிலே அவரினுடைய சிறப்பு நடிப்பிலே வெளிவந்த காதலிக்கு நேரமில்லை என்ற அந்த திரைப்படத்தில் நடிகர் முத்துராமன் காஞ்சனா அவர்களின் ஜோடியாக இடம்பெற்ற சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பாயும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பாயும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, மனதும் துடித்ததில்லை. பஞ்சு போல் நிறைவீழும்